இசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமையிலிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை 2021ஆம் ஆண்டு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமைத்தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்று வளமை போன்று இன்றைய சிந்தனையோடு நிகழ்ச்சியை தருகின்றோம். அந்த வகையிலே திருமதி வர்சி நெட்சிங்கம் அவர்களுடைய இன்றைய சிந்தனை.
அனைவருக்கும் வணக்கம். குழந்தை என்போடு கடவுளை கும்பிட்டால் இழந்து போனதெல்லாம் வெறும். அன்பு ஒன்றே அனைத்தையும் வெல்லும். ஆணவ சுமை அபாய பள்ளத்தில் அழுத்தும். ஆரோக்கியமே செல்வம். இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். இரக்கம் காட்டுங்கள், ஆனால் ஏமாந்து போகாதீர்கள். இன்றைக்கு செய்ய வேண்டியதை நாளை என பிற்போடாதீர்கள். பணத்திற்கு அடிமையாகாதீர்கள். பழிக்கு பழி ஒருபோதும் காயத்தை ஆட்டாது. மனிதனை கெடுப்பது ஆசையும் கோபமும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்றைய சிந்தனைகளை தொடர்வது இன்றைய திருக்குறள்கள். திருக்குறளை தருவதற்காக நண்பர் லக்வன் சொக்கலிங்கம்.
வணக்கம் நேயர்களே, நாம் இன்று காண இருக்கும் திருக்குறள் துறவரவியல் என்ற அதிகாரத்திலிருந்து 341வது குறளாக அமைந்திருக்கும் இந்த திருக்குறள் மிகவும் அருமையான திருக்குறள் ஐயா. இதை சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். இதில் என்ன முக்கியம் என்றால், நம்முடைய இரு உதடுகளும் ஒட்டாமல் இருக்கும். பாருங்களேன், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று அருமையான அந்த குறளை சற்று அலசி பார்த்திருக்கிறோம். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என வாழ்ந்த இராமன் தனக்கு அரசியல் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கான முடிசூட்டு விழா நடைபெறும் என கேட்டபோதும், நாடாளும் உரிமையில்லை வனம் ஆளச் செல்ல வேண்டும் என்று அறிந்தபோதும், ஒரே மனநிலையில் இரண்டையும் ஒன்றாகவே மதித்து மர உரி தெரித்து வனம் செல்ல புறப்படுகிறான். வழக்கம்போல் இலக்குவன் அண்ணனுக்கு துணையாக செல்கிறான். உங்கள் பிரிவிலும் பார்க்க காட்டு வெப்பம் என்னை சுடுமா என கூறி சீதையும் கிளம்புகிறாள். குகன் துணையாக கங்கையை கடந்த இம்மூவரும் சித்திரகுட மலையில் பர்ணசாலை அமைத்து தங்கியிருக்கிறார்கள். அரசியல் பாரம் நீங்கி வனமாளும் நிலையிலும் ராமன் மிகுந்த உற்சாகத்தோடு காணப்படுகிறான். தொல்லை தரும் பிறவி பிரிவிலிருந்து நீங்கி இறைவன் பாதம் பற்றி பிடித்த பக்தன் போல ராமன் தெய்வீக சிந்தனையோடு ஆனந்தமாக வாழ்கிறான். ராமனின் இத்தகைய நிலை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்ற குறளுக்கு இலக்கியமாக அமைந்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவன் ஒரு பொருளில் பற்று வையாத போது, அது கிடைக்கவில்லை என்ற போதோ, அன்று இழக்க வேண்டி வந்த போதோ துன்பப்பட மாட்டான் என்பது தெளிவாகிறது. இஃது இவ்வாறு இருக்கும்போது கேகையின் நாட்டிலிருந்து திரும்பி வந்த பரதன் அன்னையர் உறவினர் சகிதம் வனம் சென்று தனக்கு உரிமையில்லாத அரசு உரிமையை ஏற்க வருமாறு கிராமனை கேட்டான். அவன் வரவா போகிறான். இப்போது பரதனும் ராமன் நிலையிலேயே இருக்கிறான். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்னை நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்றபோது, போழி நோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கோள் அவரோ 1000 ராமர் நின் கேள் அவரோ என்றல்லவா குகன் பரதனை புகழ்ந்திருக்கிறான். ஆக அரசியல் பாரம் நீங்கிய ராமன் துன்பம் அதாவது நோதல் அடையவில்லை. அரசியல் பாரம் கிடைக்கும் என்பதால் பரதன் இன்பம் அடையவில்லை. அவனும் ராமனாகிறான். பரதனை பொறுத்து இக்குறள் யாதனின் யாதனின் நீங்கியான் இன்பம் நோதல் என்ற கருத்தில் கொள்ள வேண்டும். அதனின் அதனின் இளன் என இரு பொருள் பெற்றதாக இருக்கலாம் என தோன்றுகிறது அல்லவா. ராமனைப் போலவே மரவுரி தரித்து வனம் சென்ற பரதன் தந்தை இறந்த செய்தியை கூறுகின்றான். சில மணித்தியாலங்கள் துக்கத்தில் எல்லோரும் மௌனமாக இருக்கின்றார்கள். பின்னர் பரதன் தான் வனம் வந்த காரணத்தை அண்ணனிடம் கூறுகிறான். அதற்கு ராமன், தந்தை சொல்லை காப்பாற்றதான் வனவாசம் செய்ய வேண்டியிருப்பதால் அதே நோக்கத்தை நிறைவேற்ற தான் வரும் வரையும் அரசியலை நடாத்த வேண்டும் என்று பரதனிடம் கூறுகிறான். அண்ணன் இருக்க தான் அரசாள்வது முறையில்லை என்ற பரதனும், தந்தை சொல்லை மீறும் வகையில் தான் அரசாள்வது கூடாது என ராமனும் மாறி மாறி பேசிக் கொள்கின்றனர். நிலையில்லாத உலக பிரச்சினை விடுத்து நிலை பேரான பேரின்பத்தை அடையக்கூடிய தவ வாழ்க்கையே இருவரும் விரும்புகின்றனர். ராஜ்யத்தை பெற்று இன்பம் அடைவதிலோ, ராஜ்யத்தை இழந்து அல்லது பெறாது துன்பம் அடைவதிலோ ஈடுபாடு இல்லாத நிலையிலேயேதான் இருவரும் இருக்கின்றார்கள். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்ற வள்ளுவர் வாக்கு இருந்தவாறு நோக்கத்தக்கது. விருப்பு விருப்பற்ற நிலையை பக்தி மார்க்கத்தை இங்கே காண்கின்றோம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்பது பிரிதோரிடத்தில் வள்ளுவர் காட்டும் இலக்கணமாகும். ஈற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ராமனது வனவாச காலம் முடியும் முறை அரசியலை மேற்கொள்ள பரதன் சம்மதித்தாலும், சிம்மாசனத்தில் அமரப்போவது பாதுகை அல்லது காலணி என்பதை எண்ணும் போதும் ராமனுக்கு சற்றும் குறைந்தவன் அல்லன் பரதன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா?
அடுத்ததாக சிறிய கருத்துரை ஆக்கம் வழங்குபவர் கம்ப கழகத்தின் சாபகர் கம்ப பாரதி திரு ஜெயராஜ் அவர்கள்.
எல்லாருக்கும் கொடுக்கலாம் என்றால் கூட அதுல கூட ஒரு வித்தியாசம் இருக்காது. 90% உடம்பு ஒரே மாதிரி இயங்கினால் கூட பொது மருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏனென்றால் விதிவிலக்குகளுக்கு விதி செய்ய முடியாது. 90% அல்லது 95% உடம்புகள் எல்லாம் ஒரே இயக்கங்களை கொண்டன என்றால் மருந்து எல்லாருக்குமான பொது மருந்து கொடுப்பது சரி. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு உடம்பு போல ஒரு உடம்பு இயங்குவதில்லை, ஒரு உடம்பே ஒரு நாள் போல மறுநாள் இயங்குவதில்லை. பொது மருந்து கிடையாது. அதனால தான் நம் பெரியவர்கள் என்ன செய்தார்கள், இப்படி பிடிச்சான். அதுக்கு என்ன பெயர் சொன்னான், நாடி பிடித்தல். இந்த உடம்பு மற்றைய உடம்பை விட எப்படி வேறுபட்டிருக்கிறது, இந்த உடம்பு நேற்றையை விட இன்று எப்படி இருக்கிறது என்பதை நாடுவதற்காக பிடிப்பதாலே இதற்கு நாடி பிடித்தல் என்று பெயர். அவன் இதை பிடிச்ச உடனே இந்த உடம்பினுடைய தனித்துவம் அவனுக்கு தெரிஞ்சது. ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு தனித்துவம் உண்டு சார். அந்த தனித்துவத்தை கண்டுபிடிப்பதற்காக பிடித்ததாலே தான் அதுக்கு நாடி என்று பெயர். நாடுவதனாலே நாடி. இந்த நாடியில மூன்று வகையான நாடிகள் உண்டு. ஒன்று வாத நாடி, பித்த நாடி, சிலேற்ப நாடி என்று மூன்று நாடிகள். தமிழ் வைத்திய அடிப்படை என்ன என்று சொல்லுகிறேன். திருக்குறளை மேலோட்டமா சொல்லுகிறேன், நீங்களே போய் படிக்கலாம். இந்த மூன்று நாடி, வாத நாடி, பித்த நாடி, சிலேற்ப நாடி என்றால் என்னவென்றால், வாதம் என்பது வாயு, பித்தம் என்பது நெருப்பு, சிலேற்பம் என்பது நீர். இது மூன்று தான் உடம்பிலே நாடிகளாக ஓடுகின்றன. இப்போ ஒரு கேள்வி வரும், இந்த உடம்பு எதனாலே ஆனது என்ற கேள்வி வந்தால், பஞ்சபூதங்களினாலே ஆனது. அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். பஞ்சபூதங்கள் என்றால் என்ன, நீர், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இது அஞ்சும் சேர்ந்து குழைச்சு செய்த பொம்மை தான் ஒவ்வொருத்தர் உடம்பு. இது அஞ்சு மூலப்பொருள் ஒன்றுதானே, அப்போ ஒருத்தர் போல மற்றவர் இல்லையே என்று கேட்டால், கலவையிலே வித்தியாசம் வந்துவிட்டது, அவ்வளவுதான். கலவையில வித்தியாசம், ஒரே மாவுல தானே இட்லி சுடுற, தோசை சுடுற, ஊத்தப்பம் சுடுற, அப்படி அப்படி கலவையை மாறுபட மாறுபட வடிவம் மாறுகிறது அல்லவா. பஞ்சபூதங்கள் கலவை மாறுபட மாறுபட ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறார், ஒருத்தர் இன்னொரு மாதிரி இருக்கிறார். அக்கினியே நிரம்பினவர் என்ன சாப்பிட்டாலும் கொழுக்க மாட்டார், அது அக்கினி உடம்பு. வாயுவினுடைய உடம்பாக பிறந்தவர் எது சாப்பிட்டாலும் என்ன மாதிரி வந்துடுவார், இது வாயு உடம்பு, சும்மாவே ஊதும். உடம்பு குடம்பு வித்தியாசம் உண்டு. பஞ்சபூதங்களினுடைய கலவைதான் உடம்பு. அப்போ இந்த பஞ்சபூதத்தினுடைய கலவைதான் உடம்பு என்று சொன்னேனே. இப்ப நாடி மூன்று என்று சொன்னேனே, அந்த நாடி மூன்றும் என்ன என்று சொன்னேன், ஒன்று காற்று, அடுத்தது நீர், அடுத்தது நெருப்பு, வாதம், பித்தம், சிலேற்பம். இது மூன்றும் புரிகிறதா, வாதம், பித்தம், சிலேற்பம். நான் நேற்று சொன்னது போலதான். இது சொன்ன உடனே எனக்கு ஒரு கேள்வி வந்தது, அப்படியானால் ஆகாய பூதமும் நிலபூதமும் எங்க போயிச்சு? அது அஞ்சு நாடியல்லவா இருந்திருக்க வேண்டும். அதாவது எந்த பெரியவர் சொன்னாலும் அதை அப்படியே ஒத்துக்கொண்டு கேட்காதீங்க. அதுக்காக சபையில எழும்பியிருந்து கேள்வி கேட்கப்படாது. அஞ்சு பூதங்கள் இருந்தால், ஐந்து பூதங்களினுடைய தன்மையும் உடம்பிலே இருந்தால், நாடி ஐந்தாகவல்லவா இருந்திருக்க வேண்டும்? நாடி மூன்று தானே. என்ன சொல்லுகிறோம்? காற்று, நெருப்பு, நீர். அப்ப ஆகாயம் இல்ல, பூமி இல்ல, ஏன் அது ரெண்டும் வைக்காம விட்டார் ஆண்டவன் என்று கேட்டால், அவை ரெண்டும், அவை ரெண்டும் நமக்கு ஆதாரங்களாய் திகழ்வன. பூமியில நிற்போம், ஆகாயத்தில் வாழ்வோம். ஆதார பூதங்கள் உடம்புக்குள்ள, ஆதார பூதங்கள் அசையாது, அது எப்பவும் நிலைச்சு நிற்கும். நிலைச்சு நிற்கிற பூதத்துக்கு அசைவில்லை, மாற்றம் இல்லை, ஆகவே உடம்பிலே அதனுடைய பாதிப்பு இல்லை. அசைகிற பூதங்கள், இந்த ரெண்டு எல்லைக்குள்ளேயும் அசைகிற பூதங்கள் காற்று, நெருப்பு, நீர், இதுதான் அசைகிற பூதங்கள். அது மூன்றுக்கும் தான் மூன்று நாடியை இறைவன் வைத்து, இந்த மூன்றும் தாண்டா உன் உடம்புக்குள்ளே வேலை செய்கிறது என்று வச்சுட்டான்.
பற்றிய சிந்தனைகளை இன்றைய தமிழக நிலைமைகளோடு ஒப்பிட வருகின்றார் திரு லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள்.
இன்னும் இரண்டு மாதங்களில் தமிழகம் அரசியல் காலம் அல்ல, அரசியல் களத்தை சந்திக்கிறது. இப்பொழுது இருக்கும் நிலை என்ன, பாரதி வாழ்ந்த நிலையில் என்ன எழுதினார், அப்பொழுது மக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை சற்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு என்னவோ ஒரு நெருடல், ஒரு குற்ற உணர்ச்சி மேலோடுகிறது என்பதுதான் நான் சொல்ல வேண்டும். பார்ப்போமே. இது வாசுப மாணிக்கனார் எழுதிய இலக்கிய சாறு என்னும் அது அருமையான நூலிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து தங்களுக்கு தரவழைகிறேன். பாரதியின் தேசிய ஒருமை என்ற தலைப்பில் தான் அவர் எழுதியிருக்கிறார். பாருங்களேன். எல்லாரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர், ஆம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர், வாழ்க என்று பறை அறைந்தார் போல ஒருமைப்பாடல் முழக்கியவர் பாரதிய தேசிய கவி பாரதியார். அவர் உறுதிமொழியாக மும்முறை பாடிய முழக்கத்தினால் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று தொடங்கும் கருத்தும் யார் வாயிலும் இயல்பாக கேட்கப்படுகின்றது. கவிஞர் பெருமான் பாடிய காலத்தில் பாரத மக்கள் ஒரு குலமாக, ஓர் இனமாக, ஒரு நிறையாக, ஒரு விலையாக இந்நாட்டு மன்னராக இருந்ததில்லை. 1947 பாரத நாடு விடுதலை பெறுவதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லோரும் சமம் என்று பாடி முடித்தார் முண்டாசு கவிஞர் பாரதியார். விடுதலை பெற்று 30 ஆண்டு ஆகிய இன்றும் குலத்தினாலோ, இனத்தினாலோ, பொருளாதார வளத்தினாலோ சமம் பெறவில்லையே என்று எண்ணி பார்க்க வேண்டும். பாரதி கண்ட கனவு இன்று வரை கனவாகவே இருக்கின்றது. அக்கனவு நிலை இன்பம் கூட கலைந்துழையுமோ என்று அச்சம் பிறந்திருக்கின்றது. அவர் கண்ட கனவு நனவாது இருக்க முடியுமோ, நனவாது இருக்க வேண்டுமேல் பாரதியின் தேசிய பாடல்களை பாரத மக்கள் பல்லாண்டு படிக்க வேண்டும். அவர் பாடல்கள் தமிழ் மொழியில் இருந்தாலும் பாடப்பட்ட பொருள் தேசிய ஒருமைப்பாடு. ஆதலால் எல்லா இந்திய மொழிகளிலும் இப்பாடல்கள் நல்ல பண்களில் மொழிபெயர்க்கப்படல் வேண்டும். இந்திய நாட்டின் சிறு பள்ளிகளில் எல்லாம் இப்பாடல்கள் முழக்கம் பெற வேண்டும். தேசிய ஒருமைப்பாட்டின் விடுதலை உரிமை பெறுவதற்காக மட்டும் பாரதி பாடவில்லை. விடுதலைக்கும் பின்னும் மக்கள் சரிநிகர் சமானமாக ஒத்த மதிப்பு பெற வேண்டும் என்பதுதான் அவர் குறிக்கோள். பாருங்களேன், இப்படி கூறுகிறார். திறமை கொண்ட தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழ்வும் இந்த நாட்டிலே வாழி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடியே மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வமே வைய வாழ்வு தன்னிலந்த வகையினுள் நமக்குள்ளே தாதரென்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வும் இந்த நாட்டிலே என்று கூறினார். இந்தியா ஒரு நாள் உரிமை பெறுதல் உறுதி என்று முன்னறிவால் தெளிந்த பாரதியார் தம் கவிதைகளில் உரிமை பெற்ற இந்தியாவும் இந்திய மக்களும் வாழ வேண்டிய வகைகளை பற்றி செய்யுட்களில் புலப்படுத்தியிருக்கிறார். இமய முதல் குமரி வரை பாரதம் நிலை தோற்றத்தில் ஒன்றாக இருந்தாலும் மக்கள் உள்ளத்தில் உரிமை உணர்வு வேண்டுமல்லவா? அடையாததற்கு முன்னே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று உரிமை பள்ள பாடிய தேசிய பாவலர் பாரதியார் உரிமை பெற்ற பின் நாட்டில் என்ன எண்ணங்கள் பரவ வேண்டும் என்று தொகுத்து சொல்லுகிறார். எங்கும் சுதந்திரம் என்றே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு, எல்லோரும் ஒன்றின காலம் வந்ததே, பொய்யும் ஏமாற்றும் தொலைகின்ற காலம் வந்ததே, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று கூறுகிறார். சுதந்திரம் பெற்றதற்கு புறச்சான்றுகள் என்ன? எல்லோரும் சமம், எல்லோரும் ஒன்று, பொய்யான ஏமாற்றத்திற்கு இடம் கொடாமை, நல்லவரையும் பெரியவரையும் மதித்தல், நயவஞ்சகம் இல்லாமை, உழவுக்கும் தொழிலுக்கும் மதிப்பு, உழையாதாரை மதியாமை, நாம் இருக்கும் நாடு நமது என்ற பற்று, இந்நாடு இனி நமக்கே உரிமை என்ற அறிவு, இந்த பண்புகள் எல்லாம் விடுதலையின் பயன்கள், அடையாளங்கள் என்ற உரிமைக்கு பின்னும் நாடு ஒருமைப்பாடு என்னும் உணர்வுப்பாடாக வளர்வதற்குரிய அடிப்படை நெறிகளை பாரதியத்தில் நாம் காண்கிறோம். பாரதியார் ஆங்கில ஆட்சியின் அடிமை தலையிலிருந்து சுதந்திரம் பெறுவதற்கு விடுதலை பாடல்கள் முழக்கிய விடுதலை புலவர் என்றே பலர் கருதி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் விடுதலை பெற்று விட்டோமே, இனி அவர்தம் செய்யுட்கள் முன்போல அவ்வளவு தேவையில்லை என்றும் பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இக்கருத்துக்கள் ஓரளவே உண்மை. ஆங்கில தலையிலிருந்து விடுதலை பாடினார் என்று பாரதியார் கூறினார் என்பதை நான் உடன்படுகின்றேன். அவ்வளவில் அவர் நிற்கவில்லை. சாதி கொடுமை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சமய பிணக்கு, ஏழை செல்வன், அறியாமை, கல்வியின்மை, ஆங்கில மோகம், தாய்மொழி பற்றின்மை, ஏய்ப்பு, நயவஞ்சகம், உழைப்பின்மை முதலான பல தீமைகளிலிருந்தும் இந்திய பெருநாடும் மக்களும் முழு விடுதலை அடைய வேண்டும் என்று எதிர்காலத்தை பாடி புரிந்தார். ஏன் இருவகை விடுதலையும் பாடினார்? உள்நாட்டு தீமைகளிலிருந்து விடுதலை பெறாவிட்டால் உரிமை பெற்ற பெண்ணும் சாதியும் ஏற்றத்தாழ்வும் கல்லாமையும் அயன்மொழி மோகமும் பெண்ணடிமையும் ஒரு நாடு என்ற உணர்ச்சியையும் இன்மையும் இருந்தால் முன்பு போல் அந்த அயல் நாட்டிற்காவது அடிமையாகி விடுவோம் அல்லவா? அதனால்தான் ஆங்கில அடிமை விடுதலை இணைத்து நாட்டு தீமை விடுதலையையும் பாடினார். அதிகார வர்க்கத்தை சாடினார். அவர் பாடியவற்றுள் ஒரு விடுதலை ஆங்கில ஆட்சி விடுதலை நமக்கு கிடைத்துவிட்டது, இன்னொரு விடுதலை சாதி முதலியவற்றின் விடுதலைக்கு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த விடுதலை தேசிய ஒருமைப்பாடு என்ற உணவில் பாட்டால் தான் பெற முடியும். அத்தகைய ஒருமைப்பாட்டுக்கு கல்வி தரும் கருத்துக்கள் பாரதியத்தில் மண்டி கிடக்கின்றன. இதை நோக்கும் பொழுது தற்கால நிலைமை எங்கே செல்கிறது? நாம் பாரதியை மறந்து விட்டோமா? பாரதியை மதிக்காமல் விட்டு விட்டோமா? இனியும் நாம் நன்றாக இருக்க முடியுமா என்ற கேள்விகள் நமக்குள்ளே எழுகிறது அல்லவா?
பார்க்கும் விழி நான்
யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல இலங்கை தமிழ் பேசும் பரப்பில் பிரபல்யமான பழமொழி. உண்மையான பழமொழி சொல்மாற்றம் அடைந்து தெளிவடைந்து விட்டது. பொங்குடி தேவானுக்கு இலைவிட்ட கதையாகி போனது என்பதுதான் உண்மையான பழமொழி. அதனை பிற்காலத்தில் புகையிலையும் சேர்த்து புது பழமொழியாக்கி உலாவ விட்டு விட்டார்கள். பொங்குடி தீவு வர்த்தகர்கள் புகையிலை கடை வைத்திருந்ததாக பெருமளவில் அறியப்படவில்லை. அதுபோல புகையிலை தரகிலும் ஈடுபட்டதாகவும் அறியப்படவில்லை. அன்றும் சரி இன்றும் சரி புங்குடிதீவு வட்டர்களது சோற்று கடைகளில் வாழை இலை போட்டுத்தான் சோறு கறிகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவார்கள். அதற்காக தரமான வாழை இலைகளை தெரிவு செய்வதில் இவர்கள் வல்லவர்கள். சில வாழை இலை வியாபாரிகள் அல்லது விவசாயிகள் வாழை இலை கட்டின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் தரமான வாழை இலைகளை வைப்பார்கள். நடுவில் பழுத்த கிழிந்த தரம் குறைந்த வாழை இலைகளை வைத்து ஏமாற்றி விற்க முனைவார்கள். ஆனாலும் இவர்கள் வாழை இலையை கட்டை பிரித்து பார்த்த உடனேயே இலைகளின் தரத்தை மதிப்பிட்டு உள்ளதை கூறும் வல்லமை உடையவர்கள். அதனால் இலையின அவர்கள் பேச்சு வழக்கில் அழைக்க வாழை இலையினை ஏமாற்றி விற்க முடியாது. இதனால் தான் புங்குடி திவானுக்கு இலைவிட்ட கதையாகி போனதென்ற பழமொழியே புங்குடி திவானுக்கு புகையிலை விட்ட கதையாகி போனது என தெரிவடைந்து விட்டது. அதனை சூடித்து புங்குடி வியாபாரி ஒருவருக்கு புகையிலை விற்ற ஒருவர் அவரிடம் காசை வாங்க முடியாமல் ஊரூராக திரிந்து அப்படியே கதிராமத்திற்கும் போனதாக இட்டுக்கட்டிய கதை ஒன்று உண்டு. 12 கிராம சேவகர் பிரிவுள்ள புங்குடிதீவு மக்களில் பெரும்பாலானோர் வர்த்தகர்கள். நிலவளம் குறைந்த அவர்களது மண்ணில் விவசாயத்தை முழுவதுமாக நம்பி சேவிக்க முடியாது. ஒரு பகுதி மக்கள் கடற்றொழில் ஈடுபட்டார்கள். சிறுதொகையானோர் உத்தியோகம் செய்ய ஏனைய பெரும்பான்மையானோர் வர்த்தகர்களாக நாடு முழுவதும் இருந்தார்கள். மச்ச அசைவ உணவு சோட்டுக் கடைகளுக்கு புங்குடிதீவு மக்கள் பிரபலியமானவர்கள். மிகவும் சுவையாக சமைப்பார்கள். அதனால் இவர்களது சோட்டுக் கடைகளுக்கு நிறைந்த வாடிக்கையாளர்கள் இருப்பார்கள். கொழும்பில் கூட பாருங்கள், எத்தனை சோற்றுக் கடைகள் இருந்தாலும் புங்குடிதீவு ஆட்களின் சோற்றுக் கடைகளுக்கென தனியான வாடிக்கையாளர் கூட்டம் ஒன்று இருக்கும். அதே போல யாழ்ப்பாண நகரிலும் புங்குடிதீவு வர்த்தகர்களின் சோற்றுக் கடைகளுக்கென தனி மதிப்பு உள்ளது. மச்சச் சாப்பாட்டு கடை என்றால் புங்குடிதீவு அவர்களது கைப்பக்குவத்தில் மீன் உட்பட கடலுணவு இறைச்சி வகைகள் தனியானதொரு சுவையாக வரும். எனக்கும் பலமுறை சாப்பிட்ட அனுபவம் உள்ளது. ஆரம்பத்தில் வர்த்தக சமூகமாக இருந்த புங்குடிதீவு மக்கள் பின்னாளில் கல்வி கலை கைத்தொழில் யாவற்றிலும் சிறந்து விளங்கியவர்களாக உருவாகினார்கள். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் வே பிரபாகரன் அவர்களின் மனைவி மதிவதனி அவர்களும் கூட புங்குடிதீவு முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த ஏரம்பு ஆசிரியரின் மகள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தென்னிந்தியாவின் நாட்டுக்கோட்டை செட்டிமார்கள் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் தென்னிலங்கையில் வர்த்தகத்தில் கொடிகட்டி பறந்தார்கள். அப்போது யாழ்ப்பாணத்தின் தீவக பிரதேசங்களில் இருந்து அவர்களது கடைகளுக்கு வேலைக்கு போனார்கள் புங்குடிதீவு மக்கள். பின்னாளில் நாட்டுக்கோட்டை செட்டிமார்கள் தமது மனைவி பிள்ளைகளுடன் வாழ இந்தியாவுக்கு திரும்பிய போது நம்பிக்கை அடிப்படையில் வியாபார நிலையங்களை கடையில் நின்ற விசுவாசம் மிக்க தொழிலாளர்களிடம் கொடுத்தார்கள். ஆனால் காலப்போக்கில் தீவக மக்கள் பெரும் வர்த்தகர்களாக சமூகமாக அவர்கள் உருவெடுக்க இடம் ஏற்பட்டது. 1977 1983 ஆண்டுகளில் தமிழ் மக்களுக்கு எதிராக சிங்கள காடையர்களின் இன வன்முறைகளுக்கு முரணான காலப்பகுதிகளில் யாழ்ப்பாணத்தில் தீவு பிரதேச வர்த்தகர்கள் நாடெங்கும் கொடிகட்டி பறந்த நிலையில் 1983 ஜூலை 25 ஆரம்பித்த வன்முறைகள் யாவற்றையும் தலைகளாக புரட்டி போட்டது. இதனால் வளர்த்தெடுத்த நாடுகளை நோக்கி ஏனையோரை போலவும் புயன்பெயர்ந்தார்கள். அங்கும் வர்த்தக நிலையங்களை திறந்து தாயகத்தில் கிடைத்த அனைத்து பொருட்களையும் வியாபாரம் வாங்கக்கூடிய நிலைமையும் உருவாக்கினார்கள். இன்றும் புலம்பெயர் தேசங்களில் தீவக மக்கள் பெரும் வர்த்தக சமூகமாக உருவாகியுள்ளனர். தென்னிந்திய தமிழர்களில் பழைய தலைமுறையினர் மச்சச் சாப்பாட்டு கடைக்கு மிலிட்டரி ஹோட்டல் என்று பெயர் வைத்திருந்தார்கள். என்றும் கூட மிலிட்டரி ஹோட்டல்கள் என அழைக்கப்படும் முறை இந்தியாவிலே இருக்கின்றது. இரண்டாம் உலக போர் நடந்த 1939 முதல் 1945 வரையான காலப்பகுதியில் இந்தியாவை ஆண்ட பிரித்தானியர்கள் ஆயிரக்கணக்கில் அந்நிய நாட்டு படைகளை இந்தியாவின் பாதுகாப்புக்கென அழைத்து வந்தார்கள். வந்தவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கென கடைகளை தேடினால் யாவும் மரக்கரை சாப்பாட்டு கடைகள் தான். மரக்கரை சாப்பாடு படைவீர்களுக்கு ஒத்துவரவில்லை. ஆனால் படைவீர்களுக்கு உணவு வழங்குவதற்கென அசைவ மச்ச சாப்பாட்டு ஹோட்டல்களை பிரித்தானிய அரசாங்கம் திறந்தது. மிலிட்டரி எனப்படும் படைவீரர்கள் சாப்பிட்ட ஹோட்டல்களை பொதுமக்கள் மிலிட்டரி ஹோட்டல்கள் என அழைத்தார்கள். எமது நாட்டில் போர் நடந்த காலத்தில் பம்பலப்பட்டியில் தென்னிந்திய வர்த்தகர் வேலு மிலிட்டரி ஹோட்டல் என்ற பெயரில் சாப்பாட்டு கடை ஒன்றை திறந்தார். வேலுப்பிள்ளை பிரபாகரனின் தந்தையார் பெயரில் உணவுக் கடை திறந்துள்ளார்கள் என சிங்கள பேரினவாதிகள் கூப்பாடு போட்டனர். அதனால் கடை மூடப்பட்டது. மரக்கறி சாப்பாட்டு கடை என்றால் நயநாதிதீவு வர்த்தகர்களுக்கென தனித்துவமான ஒரு பெயர் உள்ளது. நயநாதிதீவு மக்களும் சரி, சாப்பாட்டு கடை வர்த்தகர்களும் சரி, மரக்கறி சாப்பாடுகளை அறுசுவையாக சமைப்பதில் வல்லவர்கள். நயனை நாகபூசணி அம்மன் கோயில் அன்னதான சாப்பாடு சாப்பிட்டவர்களுக்கு அது புரியும். நயநாதிதீவு மூன்று கிராம சேவகர் பிரிவுகளை உடைய பழந்தமிழ் கிராமம். இங்கு ஒரு காலத்தில் தமிழ் பௌத்தர்கள் இருந்தார்கள். நாகபூசணி அம்மன் கோயில் காரணமாக இந்த கிராமம் சைவ உலகில் பிரசித்தி பெற்ற கிராமமாக இருக்கின்றது. இங்குள்ள மக்கள் கல்வியில் உயரிய சாதனைகளை படைத்துள்ளனர். இவர்கள் அளவு எண்ணிக்கையில் கல்விமான்கள் இலங்கையிலேயே இல்லை எனலாம். தீவக மக்களின் தனித்துவமான பண்பாடுகள் சாதனைகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆக்கம் முகநூலில் திரு வேதநாயகம் தவேந்திரனுடைய எழுத்தாக்கத்தில் பெறப்பட்டது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய மார்ச் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற மார்ச் மாதம் 13 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அத்துடன் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கம் வருகின்ற ஏப்ரல் மாதம் 17 பல் கலாச்சார கலைவிழா ஒன்றை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மாலை 6 தொடக்கம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றது. நாட்டின் தற்போதைய சூழ்நிலைகள் இடம் கொடுத்தால் இந்த கலைவிழா சிறப்பான முறையிலே நடைபெறும் என்பதை அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களும் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். மரண அறிவித்தல் ஒன்று. யாழ்ப்பாணம் நல்லூர் கைலாய பிள்ளையார் கோவிலடியை சேர்ந்த திரு அரளம்பலம் தியாகராஜா மற்றும் மீனாட்சி தம்பதிகளின் புதல்வர் திரு ஜோகநாதன் அவர்கள் கடந்த 3/3/2021 புதன்கிழமை அன்று ஆக்லாந்து நியூசிலாந்தில் இறைப்பதம் அடைந்தார். அன்னார் மருத்துவ கலாநிதி சுலோச்சனா அவர்களின் அன்பு கணவரும், ராகுலன் வைதேகி மற்றும் ராகவன் ஆகியோரின் அன்பு தகப்பனாரும், சிவந்தி சஞ்சீகரன் ஆகியோரின் அன்பு மாமாவும், செந்தூரி மயூரா அபிநயா ஆகியோரின் அன்பு பாட்டனாரும் ஆவார். அன்னாரின் இறுதி கிரியைகள் தற்போதைய கோவிட் நடைமுறைகளுக்கு அமைவாக குடும்ப உறுப்பினர்கள் மாத்திரம் கலந்து கொள்ளும் நிகழ்வாக நடைபெற இருக்கின்றது. இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அன்னாருக்கு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய உப தலைவராக இருக்கின்ற மருத்துவர் சுலோச்சனா யோகநாதன் அவர்கள குடும்பத்திற்கு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கம் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொண்டது.